ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أشهد أنه بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة فكشف الله به الغمة. اللهم جزه عنا خير ما جزيت نبيا عن أمته ورسولا عن دعوته ورسالته. اللهم صلي وسلم وزد وبارك عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واقتفى أثره إلى يوم الدين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மிகப்பெரும் அருள் கிருபை கருணையின் காரணமாக இது போன்ற சபைகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். இதனை நாம் மிகப்பெரும் ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். ஏனென்றால் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் நலனை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பான். யாருக்கு அந்த மார்க்க விளக்கத்துக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் நலனை நாடவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே எப்பொழுதெல்லாம் நமக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அதிலே நாம் குறைவு செய்யாமல், அசட்டை செய்யாமல், உதாசீனம் செய்யாமல் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதனை ஒரு பெரும் பாக்கியமாக கருத வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்கள், இன்றைய நமது இன்றைய நிகழ்ச்சியிலே, இன்றைய உரையிலே நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், பிள்ளைகளின் ஈமானிய வளர்ச்சியில் பெற்றோரின் பங்களிப்பு. பிள்ளைகளின் ஈமானிய வளர்ச்சியில் பெற்றோரின் பங்களிப்பு என்பதுதான் நமது இன்றைய தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, காரணம் என்ன என்று சொன்னால், நாம் வாழக்கூடிய இந்த காலம் நாம் சிறுவயதிலே இருந்தது போன்ற ஒரு காலம் அல்ல, அல்லது நமது பெற்றோர்கள் அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்தது போன்ற ஒரு காலம் அல்ல. மிகவும் மலைக்கும் வலுவுக்கும் இடையிலே சொல்லப்படக்கூடிய வித்தியாசத்தை போன்று வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்று சொன்னால் கூட மிகையாகாது. அந்த அளவுக்கு மிகவும் ஒரு வேற்றுமை மிக்க வித்தியாசமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலே நமது கல்வி அமைப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், முக்கியமான இரண்டு பகுதிகளிலே கவனம் செலுத்தி, அதில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு பகுதியிலே கவனம் செலுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய அறிவு, அதே போல மனிதனுடைய உடல், இந்த இரண்டு பகுதிகளிலும் தான் இன்றைய கல்வி திட்டம் கவனம் செலுத்துகிறது. ஆனால் அவருடைய ஆன்மீகத்தை பற்றியோ, அவனுடைய ஈமானை பற்றியோ அந்த இன்றைய நவீன கல்வி திட்டங்கள் பெரும்பாலான நாடுகளில், குறிப்பாக முஸ்லிம்கள் குறைவாக வாழக்கூடிய நாடுகளில் இல்லாமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு சந்தர்ப்பம், பயங்கரமான ஒரு காலம். தேவையான மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு மிக அத்தியாவசியமான ஒரு பகுதியிலே கவனம் செலுத்தப்படாமல் இரண்டாம் தரமான பகுதிகளிலே மாத்திரம் கவனம் செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்களும் கூட இன்று எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், குடும்ப உறுப்பினர்களும் கூட எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நமது பிள்ளைகளுக்கு எப்படியாவது உண்பதற்கும் உடுப்பதற்கும் அணிவதற்கும் ஆடை வழங்கிவிட வேண்டும். அவருடைய கல்வி அறிவை எப்படியாவது அதிகரித்து வளர்ச்சி அடைய செய்து அவர்களுக்கு ஒரு பெரும் ஒரு ஸ்தானத்தை சமூகத்தில் எடுத்துக் கொடுக்க வேண்டும். அவருடைய எதிர்காலம் செழிப்பாக அமைய அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் இன்று உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது மிகவும் ஒரு தவறான போங்காக இருந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சியை பற்றி நாம் கவலைப்படுவது தவறு கிடையாது. அவருடைய உடல் வளர்ச்சியை பற்றி, அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி நாம் கவலைப்படுவதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அவைகளுக்கு முன்னால் அவருடைய ஈமானிய வளர்ச்சியிலே, அவருடைய மார்க்கத்தினுடைய விடயத்திலே நாம் கவனம் செலுத்தாமல் இருப்பதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதன் காரணமாகத்தான் இப்படி பிள்ளை வளர்ச்சியிலே பெற்றோரின் பங்கு என்ற தலைப்பு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அதுபோல் அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய நபிமார்களும் மனிதர்களுடைய ஈமானிய வளர்ச்சியிலே, குறிப்பாக பிள்ளைகள், குறிப்பாக சிறுவயதிலே உள்ள குழந்தைகளுடைய ஈமானிய வளர்ச்சியிலே கவனம் செலுத்தி இருப்பதை நாம் வரலாறுகளிலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய சந்ததிகளுக்கு அவர்கள் செய்த உபதேசங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும் பொழுது, யா புனையர்க்கம் மஅனா, எனது அன்பு குழந்தையே, அன்பு மகனே, என்னுடன் இந்த கப்பலில் ஏறிக்கொள்வாயாக, கப்பலில் ஏறிக்கொள்வாயாக என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள், கூறுகிறார்கள். அது மாத்திரமன்றி நூக்குமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், எனது அன்பு மைந்தனே, நீ அல்லாவுக்கு இடை வைத்து விட வேண்டாம், அல்லாவுக்கு இடை வைத்து விட வேண்டாம் என்பதாக நுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாகூப், அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தனது பிள்ளைகளுக்கு வசியத்து செய்தார்கள். அல்லாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதாக வசியத் செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் சிறுவயதாக இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களை தனது வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள், யா குலாம், குழந்தையே, யஹ்ஃபுல்லாஹ யஹ்ஃபுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உன்னை பாதுகாப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஒரு உபதேசத்தை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அது மாத்திரமன்றி ஒவ்வொரு அபீசலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு நபித்தோழர், இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சாப்பிடக்கூடிய நேரத்திலே, உண்ணக்கூடிய நேரத்திலே அவருடைய கைகளை அந்த பாத்திரத்தில் பல பக்கத்திலும் செலுத்திக் கொண்டிருந்தார். இதனை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா உலாம், ஏ குழந்தையே, நீ சம் இல்லாக பிஸ்மில் கூறி சாப்பிடுவாயாக, அதே போன்று வக்குல்பிய மீனிக்க, உனது வலது கையால் சாப்பிடுவாயாக, வக்குல் மின்மாய் அளிக்க, உனக்கு முன்னால் உள்ள பகுதியிலிருந்து மாத்திரம் எடுத்து சாப்பிடுவாயாக என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உபதேசம் செய்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பார்த்தாலும், குர்ஆன் ஹதீஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிமார்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலும், இந்த சிறு பிள்ளைகளுக்கு, அவருடைய சந்ததிகளுக்கு அவர்கள் செய்த உபதேசங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தெளிவாக குறிப்பிடுவது, நாம் நமது பிள்ளைகளின் ஈமானிய வளர்ச்சியிலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அது மாத்திரமன்றி இந்த ஈமானிய வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஏன் நாம் ஈமானிய வளர்ச்சி என்பதாக குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், இந்த ஈமான் தான் அடிப்படையானது. இந்த ஈமான் சரியாகிவிட்டால், ஈமான் பூர்வமாக அமைந்து விட்டால், சீராக அமைந்து விட்டால் அனைத்து ஏனைய அனைத்து காரியங்களும் சீராகிவிடும், ஏனைய அனைத்து காரியங்களும் சீராகிவிடும். ஏனென்று சொன்னால், ஈமானுக்கு பின்னால் தான் அனைத்து வழக்க வழிபாடுகளும், அனைத்து வழக்க வழிபாடுகளும் இந்த ஈமானுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமன்றி பிள்ளைகள் என்பவர்கள், குழந்தைகள் என்பவர்கள் ஈமானிய பயிற்சி கொடுக்கப்படுவதற்கு மிகவுமே ஒரு பொருத்தமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரிவினர், ஒரு ஒரு மக்களிலே உலகத்திலே திருத்துவதற்கு மிகவும் இலகுவான ஒரு கட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் இந்த குழந்தைகள் பிள்ளைகள் தான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் நாம் செய்யக்கூடிய தவறு என்னவென்று சொன்னால், இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு உபதேசம் செய்வதோ அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகளை திருத்துவதோ அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவதோ இவைகளை நாம் பெரிதாக கவனம் எடுப்பதில்லை. பெரியவர்கள் செய்யக்கூடிய தவறுகளைத்தான் நாம் பெரிதாக அலட்டிக் கொள்கிறோம், சிறியவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் அலட்டிக் கொள்வதில்லை, அல்லது அவர்களுக்கு தேவையான மார்க்க உபதேசங்களை செய்வதிலே நாம் கவனம் செலுத்துவதில்லை. ஏன், அவர்கள் சிறுவர்கள் தானே, பெரிதாகியவுடன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடலாம், வயது வந்தவுடன் அவர்களுக்கு கற்பித்து விடலாம், ஆனால் வயது வந்ததன் பின்னால் அவர்கள் நமது பேச்சை கேட்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். எப்பொழுது நமது பேச்சை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களோ அப்பொழுது நாம் சொல்வதற்கு தயாரில்லை. இவ்வளவு பெரும் ஒரு துர்ப்பாக்கியம் என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே பிற்பட்ட காலங்களில் பின்னால் வரக்கூடிய பிள்ளைகள் பெரிதாகியதன் பின்னால் வறந்ததன் பின்னால் அவர்கள் நமது பேச்சை கேட்கிறார்கள் இல்லை என்று நாம் கவலைப்பட்டுக் கொள்வதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அடுத்ததாக, நமது பிள்ளைகளுடைய ஈமானை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், அவருடைய மார்க்கத்தை இல்லாமலாக்க வேண்டும், அவர்களுக்கு வேறு சித்தாந்தங்களை போதிக்க வேண்டும் என்பதற்காக முழு உலகமும் திரண்டு திட்டமிட்டு இன்று எத்தனையோ நிகழ்ச்சிகளை வடிவமைத்து தொலைக்காட்சிகள் ஊடாகவும் இன்டர்நெட்டுகள் ஊடாகவும் இன்னும் எத்தனையோ நவீன சாதனங்கள் ஊடாகவும் இன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே நமது பிள்ளைகள் வழிகட்டு செல்வதற்கு நமது வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளேயே அனைத்து வழிகேடுகளும் வந்துவிட்டன, அதனை நம்மால் கண்டுகொள்ள கூட முடியாது. எத்தனையோ பெற்றோருக்கு நமது பிள்ளைகள் என்ன செய்கிறார் என்று பார்ப்பது கூட தெரியாத நிலைமையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படியான கட்டத்திலே நாம் என்ன சென்று ஐடியிலே ஸ்பெஷல் செய்து விட்டு வருவதா, இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு அதெல்லாம் முடியாத காரியம். எனவே நம்மால் செய்ய முடியுமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு ஈமானை, அவருடைய ஈமானை வளர்த்து விடுவது, அவர்களுடைய உள்ளச்சத்தை அதிகரித்து விடுவது, அவர்களுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவர்களுக்கு உண்டாக்குவதுதான் நம்மால் செய்ய முடியுமான இலகுவான செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுடைய ஈமானிய வளர்ச்சியிலே கூடுதலாக பங்களிப்பு செய்ய முடியும். நாம் நினைக்கிறோம் பாடசாலையிலே உள்ள இஸ்லாமிய ஆசிரியர்கள் அல்லது தமது பள்ளி வாயிலே உள்ள கல்விக்கூடங்களிலே உள்ள மதரசாவிலே குர்ஆன் ஓதிக்க கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவர்கள் போன்றவர்கள் தான், அல்லது அவர்கள் வளர்ந்ததன் பின்னால் அவர்கள் மதரசாவுக்கு சென்று தான் மார்க்க அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு ஈமானை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா? இதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரும் தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது கைவசம் மிக அழகான ஒரு மாணிக்க கல்லை தந்திருக்கிறார். இந்த மாணிக்க கல்லை எவ்வாறு செலுத்த வேண்டுமோ அவ்வாறு செலுத்துவதற்கு நமக்கு மிக சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நாம் விட்டு சென்று விட்டு அதற்கு பின்னால் அந்த மாணிக்க கல்லை வேறொருவர் செலுத்தி எடுத்ததன் பின்னால் அதை நமது டிசைனை கொண்டு செலுத்த போவது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய இந்த வாழ்க்கை இருக்கிறதே, 2 வருடங்கள் இருந்து 7 வயது வரும் வரைக்கும், 12 வயது வரைக்கும் இந்த பிள்ளைகள் நம்முடன் கலைக்கக்கூடிய அந்த காலம் இருக்கிறது அல்லவா? இது மிகவும் பொன்னான காலம், பொற்காலம் என்று வர்ணிக்கலாம். இந்த காலத்தை நாம் வீணடித்து விட்டால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மார்க்க கல்வியை, மார்க்க உணர்வை ஊட்டவில்லை என்று சொன்னால் நாம் மிகப்பெரும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்திலே இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரும் தண்டனை நமக்கு காத்திருக்கிறது என்பதை பின்வரும் ஆதாரங்களை அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், யூஸீகுமுல்லாஹு ஃபீ அவ்லாதிக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களது பிள்ளைகளுடைய விடயத்திலே உங்களுக்கு உபதேசம் செய்கிறான், வசியத்து செய்கிறான். என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அது மாத்திரமன்றி உங்களையும் உங்களது பிள்ளைகளை உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அவருடைய பொறுப்பை பற்றி கேட்கப்படுவார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை பாருங்கள், மிக பயங்கரமான எச்சரிக்கை சகோதரர்களே. ஒவ்வொரு பெற்றோரும் விழித்துக் கொள்ள வேண்டும். மாமின் அபதின் யஸ்தரஈஹில்லாஹு ரஅயதன், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யாராவது ஒரு அடியானுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து, பொறுப்பாளர் தனது பொறுப்புக்கு கீழால் சிலர்களை கொடுத்து, அவர் தனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட அவர்களுக்கு மோசடி செய்த நிலைமையிலே அவர்கள் மரணித்தால், அல்லாஹ் அவர் மீது சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை அவர் மீது ஹராமாக்கி விடுவார். இது ஒரு ஹதீஸில் வருகிறது. சுவர்க்கத்தின் வாடையை கூட அவர்கள் நுகர முடியாது. அவர்கள் எந்த அளவுக்கு மிகவும் பிரயத்தனம் எடுத்து அவர்களுக்கு அந்த தனது பிள்ளைகளுக்கு அல்லது தனது கீழாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு தாம் பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய அவர்களுக்கு அவர்கள் விசுவாசமாக நடக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், சுவர்க்கம் அவர்களுக்கு ஹராமாகி வருகிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு நமது பிள்ளைகளுடைய விடயத்திலே நாம் அவருடைய ஈமானை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஈமானிய உணர்வை கொடுக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமது மனதிலே கையை வைத்து சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்தான் பிள்ளைகளிலே மிக கூடிய தாக்கத்தை செலுத்த முடியும் என்பதை ஹதீஸ் தெளிவாக நமக்கு சொல்கிறது. பின்வரக்கூடிய ஹதீஸ், நான் சொல்லக்கூடிய ஹதீஸ், நாம் அனைவரும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ் தான், அதை சிந்திப்பது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மாமின் மௌலூதின், உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் இல்லா யூலது அலல் ஃபித்ரதி, இயற்கையிலேதான் பிறக்கிறது, இயற்கையிலேதான் பிறக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன என்பதை ஹதீஸுடைய பின்வரக்கூடிய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தான், அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் தான், யுஹவ்விதானிஹி, அவரை யூதர்களாகவும், அல்லது கிறிஸ்தவர்களாகவும், அல்லது நெருப்பு வழங்கிகளாகவும் மாற்றுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களை சொல்கிறான், கிறிஸ்தவர்களை சொல்கிறான், மஜூசிகளை நெருப்பு வழங்கிகளை சொல்கிறான். யாரை சொல்லவில்லை? முஸ்லிம்களை சொல்லவில்லை. ஏ, முஸ்லீமாக இருக்கக்கூடிய நிலைமையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பிள்ளையையும் படைக்கிறான். எனவே அதனை மாற்றுவதற்குத்தான் முயற்சிகள் தேவை, அதனை மாற்றுவதற்குத்தான் முயற்சிகள் தேவை. இல்லாவிட்டால் அந்த பிள்ளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயற்கை தன்மையிலேதான் அது பிறக்கிறது, இயற்கை தன்மையிலேதான் அது பிறக்கிறது. ஈமான் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. பிள்ளை பிறக்கக்கூடிய இடத்திலே ஈமானை இலகுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். இந்த ஹதீஸில் மூன்று முக்கியமான விடயங்களை நாம் கவனிக்க வேண்டும். மூன்று முக்கியமான விடயம். முதலாவது விடயம் என்ன சொன்னால், உலகத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே எப்படி பிறக்கின்றன? ஈமான் உடையவர்களாக முஸ்லிம்களாகத்தான் பிறக்கின்றன, முஸ்லிம்களாகத்தான் பிறக்கின்றன. இரண்டாவது விடயம் என்ன? இந்த பிள்ளைகளிலே மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது? பெற்றோருக்கு இருக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த பிள்ளை முஸ்லீமாக பிறந்தாலும் அதனை யகூதிகளாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மஜூசிகளாகவோ மாற்றுவது யாருடைய கையில் இருக்கிறது? பெற்றோருடைய கையிலே இருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்ததாக மூன்றாவது விடயம், நாம் விளங்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதிலே சூழல் மிகப்பெரும் தாக்கம் செலுத்துகிறது, சூழல் மிகப்பெரும் தாக்கம் செலுத்துகிறது. அந்த பிள்ளை ஒரு தாய் தந்தையுடைய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அதனை சரியான சூழலாக, ஈமானிய சூழலாக, இஸ்லாமிய சூழலாக மாற்றாமல் இருந்தால் அந்த பிள்ளை வேறு சூழல்களில் இருந்துதான் தனது அடிப்படை அறிவையும் தனது அகலாக்குகளையும் பண்புகளையும் தனது விழுமியங்களையும் அது பெற்றுக் கொள்ளும். எனவே அதற்கு பின் அவரை சீர்திருத்த முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பிள்ளைகளை ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையிலே தான் பிறக்கின்றது. இருந்தாலும் அந்த ஈமான் இருக்கிறதே, அந்த ஈமான் தக்லீத், அதை மற்றவர்களை பார்த்து பெறக்கூடிய ஈமான், பார்த்து பெறக்கூடிய ஈமான், இருக்கக்கூடிய சூழலிலிருந்து பெறக்கூடிய அந்த ஈமான், இது வந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஈமான் அல்ல, நிலைத்து நிற்கக்கூடிய ஈமான் அல்ல. மாற்றமாக ஒரு சிறு சிறு அசைவு ஏற்பட்டாலும் அந்த ஈமான் தளர்ந்து விடும், அந்த ஈமான் தளர்ந்து விடும். எனவே அதனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமது கையிலேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெற்றோர்களாகிய நமது கையிலே தான் தந்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை நாம் வீணாக்கிவிடக்கூடாது, அந்த சந்தர்ப்பத்தை நாம் வீணாக்கிவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஈமானுடைய பிள்ளைகளை நாம் உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஈமானுடைய பிள்ளைகளை பெற்றோர்களினால் தான் மிக இலகுவாக உருவாக்க முடியும். ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைகள் நம்முடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. 24 மணித்தியாலங்களும் நம்முடைய தான் இருந்து கொண்டிருக்கின்றன. பாடசாலைக்கு செல்வதற்கு முன்னால் அது மாத்திரமன்றி, இரண்டாவது ஒரு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்கிய சந்தர்ப்பம் தான் அந்த பிள்ளையுடைய இயற்கை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, ஈமானுடைய வளர்ச்சிக்கு தோல்வாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பிள்ளைகளை படைத்திருக்கிறார். எனவே இரண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஈமானிய வளர்ச்சியிலே பங்களிப்பு செலுத்துவதற்கு. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பிள்ளைகளை எவ்வாறு நாம் ஈமானிய பிள்ளைகளாக ஈமானிய வளர்ச்சியிலே நாம் எவ்வாறு பங்களிப்பு செய்யலாம் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அது மிகப்பெரும் ஒரு பரந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் சுருக்கமாக சில விடயங்களை நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பிள்ளைகளை பற்றி நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே நமக்கு பிள்ளைகள் அதிகமானவர்கள், பிள்ளைகளை பெற்றவர்கள், பிள்ளைகள் தந்தையாக இருப்பவர்கள் அல்லது நமது குடும்பத்திலே பிள்ளைகள் இருப்பார்கள், எல்லோரும் அனுபவத்திலே கண்ட பல விடயங்கள் இருக்கின்றன. இன்று உளவியல் பலவித கருத்துக்களை சொல்கின்றன. இந்த உளவியல் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஏனென்றால் அது ஒரு சிறு தொகுதியிலே பரீட்சிக்கப்பட்டு முழு உலகத்துக்கும் அது வியாபிக்கப்படுகிறது. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது. ஆனால் நமது அனுபவத்திலே நாம் பார்க்கக்கூடிய சில விடயங்களைத்தான் இந்த இடத்திலே நான் குறிப்பிடப் போகிறேன். உளவியலிலே சொன்ன கருத்துக்கள் அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது பிள்ளைகள் எப்பொழுதும் தமக்கு முன்னால் நடக்கக்கூடிய விடயங்களை பின்பற்றுவதைத்தான் விரும்பும். தமக்கு முன்னால் பெரியவர்கள் செய்யக்கூடிய விடயத்தை நானும் செய்ய வேண்டும் என்பது பிள்ளைகள் விரும்பக்கூடிய ஒரு விடயம் என்பதே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இதனை நாம் எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் கேள்வி. ஒரு பிள்ளையிடத்திலே நற்பண்பை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிள்ளைக்கு முன்னால் எந்த நற்பண்பை நாம் உருவாக்குவதற்காக விரும்புகிறோமோ அதன்படி நாம் நடந்து காட்ட வேண்டும். அளவுதான். வேறு ஒன்று பெரிதாக பல புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டிய அவசியமோ, பல பயான்களை அவர்களுக்கு போட்டு காட்ட வேண்டிய அவசியமோ கிடையாது. மாற்றமாக எந்த பண்பை அவர்களிடத்தில் உருவாக்க வேண்டுமோ, தொழுகையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு முன்னால் நாம் சொல்லு காட்ட வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய இலகுவான வழி. எனவேதான் அந்த சூசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை, அவருடைய சுன்னாவை பாருங்கள், சுன்னத்த பரதான தொழுகையை தவிர ஏழைய தொழுகைகள் வீட்டிலே தான் தொழ வேண்டும். பரதான தொழுகைகளை தவிர ஏழைய தொழுகைகள் வீட்டிலே தொழ வேண்டும். ஏன்? நமது குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு முன்மாதிரிக்காக, பிள்ளைகளுக்கு முன்மாதிரிக்காக. நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் தொழுது பாருங்கள், அவர்கள் 2 வயதுக்கு முன்னாலே உங்களுடன் சேர்ந்து தொழுவார்கள், உங்களுடன் சேர்ந்து தொழுவார்கள். இதை நீங்கள் அனுபவத்திலே மிக இலகுவாக பார்க்கலாம். அது மாத்திரமன்றி அன்பார்ந்த சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்புதான், தாம் செய்யக்கூடிய காரியத்தை மற்றவர்கள் விரும்புகிறார்கள் என்று அவர்கள் விளங்கினால் அதனை அவர்கள் திரும்ப திரும்ப செய்வார்கள், திரும்ப திரும்ப அவர்கள் செய்வார்கள். எனவே ஒரு பிள்ளையிடத்திலே நட்பண்பை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் ஈமானிய உணர்வை அவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், ஈமானிய உணர்வுடன் அவர்கள் செயற்படக்கூடிய நேரத்திலே இஸ்லாத்துக்கு வரம்புக்கு உட்பட்ட விடயங்களை, இஸ்லாம் கூடிய செயற்பாடுகளை அவர்கள் செய்யக்கூடிய நேரத்திலே அவர்களை நாம் பாராட்ட வேண்டும், நமது சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல கேள்வி கேட்கிறார்களா, தட்டி கொடுக்க வேண்டும். நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீர்கள், இதை போன்று கேள்வி கேட்க வேண்டும் என்று அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நம்மோடு சேர்ந்து அவர் தொழுகிறார் என்று சொல்லித்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார், அல்லது அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார், அல்லாஹு அக்பர் அதானே சொல்கிறார் என்று சொன்னால் நாம் உடனடியாக என்ன அதை கண்டும் காணாது போல இருந்துவிடக்கூடாது, அல்லது உளமாற சந்தோஷப்பட்டு விட்டு அமைதியாக இருந்துவிடக்கூடாது, அல்லது நமது நண்பர்களிடத்திலே குடும்பத்திலே சொல்லுவது மாத்திரம் போதாது. மாற்றமாக அந்த பிள்ளைக்கு தெளிவுபடுத்த வேண்டும், நீ செய்யக்கூடிய இந்த காரியத்தின் மூலமாக நான் சந்தோஷப்படுகிறேன், மற்றவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், இது மிகப்பெரும் ஒரு சாதனை என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். சகோதரர்களே, அப்படி உணர்த்தக்கூடிய இடத்தில் அந்த பிள்ளை அதை தனது பழக்கமாக மாற்றிக்கொள்கிறது. அந்த பிள்ளை அதனை பழக்கமாக மாற்றிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு பிள்ளை அதற்கு தனது சமூகத்துடன் சேர்ந்து செல்ல வேண்டும் என்ற ஆசை அதற்கு இருக்கிறது. எனவே அதற்கு இந்த மார்க்கத்திலே இஸ்லாத்திலே அதற்கு விருப்பத்தை அவர்கள் கூட்ட வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்திலே அவர்கள் சேர்ந்து நடக்கக்கூடிய அவர்களுடன் சேரக்கூடிய சேர்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய முயற்சிகளை நாம் பாராட்டி அவர்களை பேசக்கூடிய நேரத்திலே அவர்கள் இஸ்லாத்தை விரும்பக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு பிள்ளையிடத்திலே இருக்கக்கூடிய இயற்கை பண்புகளை நாம் எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது, நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது என்பதை பற்றிய விடயம். அடுத்ததாக நாம் நமது இந்த ஈமானிய வளர்ச்சியிலே, ஈமானிய வளர்ப்பிலே என்ன விடயங்களை கவனிக்க வேண்டும். முக்கியமாக பிள்ளைகளுக்கு என்னென்ன விடயங்களை கொடுக்கலாம், எல்லா விடயத்தையும் நான்கு பயான்கள் பெரியவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் சின்ன புள்ளவர்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர்களுக்கென்று சொல்லக்கூடிய விடயங்கள் இருக்கின்றன, அவருடைய தகுதிக்கு ஏற்ப அவைகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, இதற்கு முன்னால் பெற்றோர்களுக்கு மார்க்கறிவு இருக்க வேண்டும் அல்லவா? எனவே பெற்றோர்கள் அவரால் தான் சாலிஹான கணவன் மனைவியாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஆரம்பத்தில் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, மார்க்க அறிவு உள்ள ஆண்களும் பெண்களும் இருக்க வேண்டும், அதே போல அப்படி இல்லாதவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இயன்ற அளவு முயற்சி செய்து தமது பிள்ளைகளுக்கு அதனை ஊட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். எனவே இந்த ஈமானிய வளர்ச்சியிலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில அடிப்படைகள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமானதுதான், ஆரம்பத்திலே பிள்ளைகள் பேசுவதற்கு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே நாம் கலிமாவை முதலாவது அவர்களுக்கு ஊட்ட வேண்டும், கலிமாவை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அப்படி இல்லாவிட்டாலும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தைகளை, அல்லாவிட்டால் அல்லாஹ் என்ற வார்த்தையை இப்படி ஆரம்பமாக அவர்கள் பேசக்கூடிய நேரத்திலே இதனைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அனஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், எனது மகன் அனஸ் தாய்ப்பால் மறக்காத பருவத்திலே தான் இருந்தார், அந்த நேரத்திலே கூட நான் அவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லுங்கள் என்று நான் போதித்துக் கொண்டிருந்தேன். அவர்களும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் ஒரு அறிஞர் சொல்கிறார், நான் அந்த காலத்திலே தாபியங்களுடைய காலத்திலே சஹாபாக்களுடைய காலத்திலே ஒரு பிள்ளை பேசுவதற்கு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே அவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை கொண்டுதான் நாம் ஆரம்பிப்போம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு கவலையான நிலைமைதான் நம்ம சமூகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், பிள்ளைகள் இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பாக பாடசாலைகளை படிக்கிறார்கள், ஆனால் கலிமாவை சரியான முறையில் மொழிய தெரியாது. கலிமா என்று சொன்னால் என்னடு தெரியாது, தௌஹீத் என்று சொன்னால் என்னடு தெரியாது, அதான் என்று சொன்னால் என்னடு தெரியாது, அதான் சொல்ல தெரியாது, இக்காமத்து சொல்ல தெரியாது என்று சொன்னால் எவ்வளவு பெரும் கை சேதம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். இப்படியான பிள்ளைகள் நம்முடைய வீட்டுகளில் இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, ஆனால் துரதிருஷ்டமாக அப்படி பல பிள்ளைகளை நாம் இன்று பார்த்து வருகிறோம். பள்ளிக்கூடங்களுக்கு வருகிறார்கள், அந்த நேரத்தில் அவரிடத்தில் கேட்டு பார்த்தால் அடிப்படை விஷயங்கள் கூட இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது. எனவே காரணம் என்ன? நாம் அதிலே கவனம் செலுத்தவில்லை, நாம் கவனம் செலுத்தவில்லை. எனவே அடிப்படையாக நாம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அர்க்கான ஈமான் என்று நாம் சொல்கிறோம் ஆறு ருக்ன்கள், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வ யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, அல்லாஹ்வை கொண்டு ஆமந்து பில்லாஹி வமலாயிக்கதி வழக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, அதே போல அல்லாஹ்வுடைய கலா கதிர்களை கொண்டு, இந்த ஆறு விடயங்களையும் பிள்ளைகளுக்கெல்லாம் மரணம் செய்ய வைக்க வேண்டும். அவர்களுக்கு அவருடைய வயதுக்கு ஏற்ப அவர்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும். வயதுக்கு ஏற்ப அவர்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அது எப்படி என்பதை இன்ஷா அல்லாஹ் பின்னால் நேரம் இருந்தால் நாம் விளங்கப்படுத்துகிறோம். அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பது, அவர்களை நேசிப்பது, நபி அவர்களை நேசிப்பது, அவருடைய குடும்பத்தாரை, அவருடைய சஹாபாக்களை நேசிப்பதற்கு நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் நமது பிள்ளைகள் இன்று யாரை நேசிக்கிறார்கள் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். யாரை நேசிக்கிறார்கள்? விளையாட்டு வீரர்களையா, அல்லது சினிமா நடிகர்களையா, அல்லது உலக கண்டுபிடிப்பாளர்களையா என்று நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கும். எத்தனை நபிமார்களுடைய பேர் அவர்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு எந்த அளவுக்கு அவர்களுக்கு தெரியும், எத்தனை சஹாபியனுடைய பெயர்கள் அவர்களுக்கு தெரியும், நமது பெண் பிள்ளைகளுக்கு எத்தனை உம்மஹாத்துல் முஃமினீன்களை தெரியும் என்று கேட்டால் கை சேதத்துக்குரிய ஒரு நிலைமையை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நமது பிள்ளைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துவதோடு மாத்திரம் அல்லாமல் அவர்களுடைய அன்பை அவர்களுக்கு நாம் ஊட்ட வேண்டும். சலவாத்து சொல்கிறோம் அல்லவா, இந்த சலவாத்து சொல்லக்கூடிய நேரத்திலே நாம் எதற்காக நபி அவர்களுக்கு சலவாத்து சொல்கிறோம் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நபி அவர்கள் வஹியை எந்த அளவுக்கு மிகவும் சிரமப்பட்டு நமக்கு கொண்டு வந்து தந்தார்கள். வஹியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் படக்கூடிய கஷ்டம் உலகத்திலே யாரும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு மிகவும் சிரமமாக வஹியை ஏற்றுக்கொள்வதிலே கஷ்டப்பட்டார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலைதான், இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை, இஸ்லாத்துடைய சின்னங்களை மதிப்பதற்கு நமது பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மதிப்பதற்கு நாம் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். குர்ஆனை மதிப்பதற்கு நாம் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய இன்னும் எத்தனை கடமைகள் இருக்கின்றன, இவைகளை இவற்றை அவர்கள் மதிப்பது, பள்ளி வாயிலை மதிப்பதற்கு, காபத்துல்லாவுக்கு சென்றால் அங்கே சென்று அதனை மதிப்பதற்கு, இப்படி இஸ்லாத்தினுடைய சின்னங்களை, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை மதிப்பதற்கு அவர்களை நாம் ஆர்வமூட்ட வேண்டும், அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். உதாரணமாக ஹிஜாபுடைய வாழ்க்கை, பெண் பிள்ளைகளை பொறுத்தவரையிலே பெண் பிள்ளைகளை பெற்றிருப்பவர்கள் அந்த ஹிஜாபுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய கண்ணியத்தை அந்த பிள்ளைகளை உள்ளத்திலே ஊட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வயது வந்தவுடன் அந்த பிள்ளைகளை தானாக விரும்பி அந்த ஹிஜாபுடைய வாழ்க்கையை கடைபிடிப்பார்கள். இல்லாத பட்சத்திலே என்ன நடக்கும், அந்த பிள்ளைகள் வேறு கலாச்சாரங்களை பார்த்து அதன் மூலமாக பாதிப்புற்று என்ன செய்வார்கள், ஹிஜாபுடைய வாழ்க்கை நமக்கு சரி வராது என்று அவர்கள் இஸ்லாமிய ஹிஜாபை துறந்துவிட்டு அவருடைய மனம் போல போக்கையே வெஸ்டர்ன் கலாச்சாரத்திலே அவர்கள் செல்வதை நாம் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த ஹிஜாபை பற்றி, பெரியவர்கள் ஹிஜாப் அணிந்து செல்லக்கூடிய நேரத்திலே இதனை ஏறிவர்கள் அணிகிறார்கள், இதனை அணிவதன் மூலமாக என்னென்ன லாபங்கள் உண்டு என்பதை சிறு பிராயத்திலிருந்து அவருடைய உள்ளத்திலே ஊட்ட வேண்டும், அவருடைய உள்ளத்திலே ஊட்ட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக மறுமை நாளை பற்றி, மறுமை நாளை பற்றி கூடுதலாக அவர்களுடைய உள்ளத்திலே வேரூன்ற செய்ய வேண்டும். மறுமை நாளையிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், செய்யக்கூடிய எக்காரியங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், செய்யக்கூடிய தீமைகளுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள், இவைகளை அவருடைய உள்ளங்களிலே ஆழமாக ஊன்ற செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ ஹதீஸை நீங்கள் பாருங்கள், அவைகளை நபி அவர்கள் எப்படி சொல்வார்கள், மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இவ்வாறு செய்யட்டும், அவர்கள் இவ்வாறு செய்யட்டும் என்பதுதான் ரசூலுடைய ஹதீஸ். எனவே அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொள்வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு, ஈமானுடைய வாழ்க்கை, ஈமானிய வளர்ச்சி அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மறுமையை பற்றிய எண்ணத்தை அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்து விட வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தை அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிக்க வேண்டும். இன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமைதான் இது. நமது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நாம் எங்கிருந்தாலும், நமது அறையிலே தனியிலே இருந்தாலும் கூட அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். எனது பெற்றோர்கள் பார்க்காவிட்டாலும், ஆசிரியர்கள் பார்க்காவிட்டாலும், நண்பர்கள் பார்க்காவிட்டாலும், உலகமே பார்க்காவிட்டாலும், நான் எங்கிருந்தாலும் எந்த மூலமாக இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையை பிள்ளைகளை உள்ளத்திலே நீங்கள் போட்டுவிட்டு பாருங்கள். அதற்கு பின்னால் எவ்வளவோ பிரச்சனைகள் நமது குடும்பத்திலே இல்லாமல் சென்றுவிடும், நமது குடும்பத்திலே இல்லாமல் சென்றுவிட்டோம். இல்லாவிட்டால் நாம் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் இன்றைய நவீன தொழில்நுட்ப யுகத்திலே நம்மால் தாக்கு பிடிக்க முடியாது, நம்மால் தாக்கு பிடிக்கவே முடியாது என்பதே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சில வேளை நமது பிள்ளைகளை நாம் நினைக்கலாம், வீட்டிலே நாம் அதை நாம் எவ்வாறாவது கட்டுப்படுத்திக் கொள்ளலாம், நமது பிள்ளைகளை வீட்டுக்குள் மாத்திரமா வைத்துக் கொண்டிருக்கிறோம், இல்லை அவருடைய நண்பர்களுடன் செல்கிறார்கள், பாடசாலைகளுக்கு செல்கிறார்கள், இன்னும் எத்தனையோ இடங்களுக்கு நம்மை விட்டு செல்கிறார்கள். இந்த இடங்களை செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஈமானுடன் வாழ வேண்டும் என்றால், முஸ்லீமாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய அறிவியல் புரட்சியிலே, நவீன விஞ்ஞான புரட்சியிலே மக்கள் மோகம் கொண்டு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அந்நிய கலாச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு வாழ்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்நியர்களை, அதாவது பெரும்பெரும் கண்டுபிடிப்பாளர்களை எல்லாம், பெரும்பெரும் இன்றைய உலகத்திலே உள்ள கோடீஸ்வரர்களை எல்லாம், அறிவிலே வீர விஞ்ஞானத்திலே கொடிகட்டி பறக்கக்கூடியவர்களை எல்லாம் தமது முன்மாதிரிகளை ஆட்டிக்கொண்டு, இவர்கள்தான் தமது ரோல் மாடல்கள், முன்மாதிரிகள் என்று சொல்லிக் கொண்டு வாழக்கூடிய காலத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர், இந்த நேரத்திலே நாம் அவர்களுக்கு என்ன, எதனை அவருடைய உள்ளத்தை ஊட்ட வேண்டும் என்று சொன்னால், இவைகள் எது இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஈமான் இல்லாவிட்டால், ஈமான் இல்லாவிட்டால் எந்த மதிப்பும் கிடையாது என்பதை நமது உள்ளத்திலே முதலாவதாக நாம் பதித்துக் கொள்வதுடன், நமது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே மிகவும் ஆழமாக, மிகவும் ஆழமாக நாம் அதனை பதிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வதை பாருங்கள், இன்னல் லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன, இணைப்பாளர்களிலும் காபிர்களிலும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் அனைவரும் யாரெல்லாம் நபியவர்களுடைய நபுவத்தை மறுத்தார்களோ அவர்கள் அனைவரும் உலாயிக்கவும் ஷர்ருல் பரியா, படைப்பினங்களிலே மிகவும் மோசமானவர்கள், படைப்பினங்களிலே மிகவும் மோசமானவர்கள். நமது பார்வைக்கு அவர்கள் தான் மிகச்சிறந்த நவீன தொழில்நுட்பத்திலே கொடிகட்டி பறந்தாலும் ஈமான் இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்களை விட கீழ்த்தரமானவர்கள் கிடையாது என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக நாம் முதலாவதாக பதிக்க வேண்டும். அதற்கு பின்னால் நமது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நாம் பதிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இந்த காஃபிர்கள் அவர்களுக்கு இந்த உலகத்திலே உள்ள வெளிரங்கம் மாத்திரம்தான் தெரியும், உள்ரங்கம் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலே கல்வி அறிவிலே மிகவும் பின்தங்கிய ஒரு மூமினுக்கு கூட இந்த உலகத்திலே அறிவிலே மிக கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காஃபிரான மனிதன் ஈடாக முடியாது என்பதிலே எங்களுக்கு உள்ளத்திலே அனுமதமும் சந்தேகம் வரக்கூடாது. எனவே அன்பார்ந்த சோழ, இந்த நமது மார்க்கத்தை கொண்டு நான் நமக்கு கண்ணியம் இருக்கிறது என்ற எண்ணத்தை நமது உள்ளத்திலும் பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஆழமாக நாம் விளைத்து விட வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, பிள்ளைகளுடைய பருவத்தை, பிள்ளை பருவத்தை நாம் இரண்டாக முக்கிய பருவங்களாக பிரிக்கலாம். அதே முதல் பருவம் தான் அவர்கள், அதாவது ஒரு 7 வயது வரைக்கும் அல்லது 5 வயது வரைக்கும் அவர்களுக்கு பிரித்தறியக்கூடிய முடியாத சந்தர்ப்பம் பருவம். பிள்ளைகள் பிரித்தறிந்து கொள்ள முடியாத எது நல்லது எது தீயது என்பதை தெளிவாக பிரித்தறிந்து கொள்ள முடியாத பருவம்தான் பிள்ளைகளுடைய 5 வயது அல்லது 7 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பருவ காலம். இந்த காலத்திலே நாம் கொடுக்கக்கூடிய பயிற்சி வித்தியாசமாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயிற்சி சற்று தரம் கூடியதாக இருக்க வேண்டும். 2 காலத்திலும் சிறிய பருவத்தில் அவர்களுடைய தரத்துக்கு மீறிய பயிற்சிகளை நாம் கொடுக்க முடியாது. அதே போல அவர்கள் பருவத்தை விட குறைந்த பயிற்சிகளை அவர்களுக்கு கொடுப்பதும் பொருத்தமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆரம்பமாக முதல் பருவத்திலே ஏழு வயது வரைக்கும் அல்லது ஐந்து வயது வரைக்கும் நாம் அந்த பிள்ளைகளுடன் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமான பயிற்சி என்னவென்று நாம் சுருக்கமாக பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களுக்கு நமது அன்றாடம் புழங்கக்கூடிய பெயர்கள் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், முஹம்மத், அஹ்மத், அபுபக்கர், இப்படி போன்ற பெயர்கள் எல்லாம் நமக்கு மத்தியிலே புழங்குகின்ற இந்த பெயர்களை சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு இது என்ன, இதன் மூலமாக என்ன நாள் அப்துல்லா என்று சொன்னால் என்ன, அல்லாஹ் என்று சொன்னால் யார், அப்துல் ரஹ்மான் என்று ஏன் சொல்லப்படுகிறது, அர் ரஹ்மான் என்று சொல்லாமல் ஏன் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லப்படுகிறது என்ற அடிப்படை விஷயங்களை அவர்களுக்கு விளங்கக்கூடிய பாசையிலே நாம் அவர்களுக்கு உணர்த்துவதற்கு முயல வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அதான் சொல்லப்படக்கூடிய நேரத்திலே அந்த அதானை செவிமடுத்து கேட்பதற்கு செவிமடுத்து கேட்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களை சேர்த்து வைத்துக் கொண்டு நாம் கவனமாக அந்த அதானை செவிமடுப்பதோடு அந்த முஹாஜிருடன் சேர்ந்து நாமும் திரும்ப அந்த அதானை சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. இப்படி நாம் சொல்லக்கூடிய நேரத்திலே செய்யக்கூடிய நேரத்திலே அந்த பிள்ளைகளும் அதனை பழகிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு அது ஒரு பெரிய பொருட்டாக இருக்க மாட்டாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்களுக்கு காலை மாலை இருக்கிறார்கள் சந்தர்ப்ப துவாக்களை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். நாம் நினைக்கலாம் மூன்று வயது பிள்ளை அல்லது நான்கு வயது பிள்ளை அல்லது ஐந்து வயது பிள்ளைக்கு எப்படி இந்த துவாக்களை பாடமாக்க முடியும், நம்மாலே கூட பாடமாக்க முடியாமல் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் நாம் நம்மில் பெரும்பாலானவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, நம்மால் மரணமிட முடிய முடிவதை விட அவர்களால் தான் மிக விரைவாக அதனை செய்ய முடியும். அவர்களால் தான் அவர்கள் மிக விரைவாக செய்ய முடியும். இன்றைய நவீன தொழில்நுட்பத்தை நாம் எதற்கெல்லாம் பாவிக்கிறோம், நமது பிள்ளைகளை அலாமல் வைப்பதற்காக, நமது வேலைகளை செய்து கொள்வதற்காக அவர்களுக்கு எத்தனையோ கார்ட்டூன்களை போட்டுக் கொடுக்கிறோம், வீடியோ கேம்களை போட்டுக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் அவர்களை நாம் ஏன் பல திக்கர்களை துவாக்களை அவர்களுக்கு நாம் போட்டுக் கொடுக்க கூடாது. அந்த துவாக்களை பல முறைகள் அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் திரும்ப 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 கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அதனை மரணமிட்டு விடுவார்கள். பிள்ளைகளுக்கு நாம் நினைக்க கூடாது அவர்கள் பேசக்கூடிய வயதிலே மாத்திரம்தான் நாம் துவாக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது குர்ஆனை நாம் அவர்களுக்கு கேட்க செய்ய வேண்டும் என்றதெல்லாம் தவறான நினைப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து கூட அல்லது பிறப்பதற்கு முன்னால் இருந்து கூட அவர்கள் வைத்து இருப்பது இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலிருந்து கூட குர்ஆனை அவர்களுக்கு நாம் கேட்க செய்தால் அவர்கள் நீங்கள் செய்து பாருங்கள், அனுபவத்திலே சொல்கிறோம், அந்த பிள்ளை இரண்டரை வயதை அடைந்தவுடன் அல்லது மூன்றரை வயதை அடைந்தவுடன் ஒரு மாதத்திலே முழு ஜுஸ்வையும் பாடமாக்கக்கூடிய தகுதி உள்ள பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் இருக்கும். எந்த அளவுக்கு நாம் பயிற்றுவிக்கிறோம் என்பதை பொறுத்து அது வேறுபடும். ஆனால் அன்பார்ந்த சோதனை, ஆனால் நாம் பயிற்றுவிப்பதில்லை. அதனை பெரிய ஒரு காரியமாக நினைக்கிறார். இலகுமான வேலை, எப்படி வீடியோ கேம்களை பொறுத்து அவர்களை கொடுத்து அனுப்புகிறோமோ அதே போன்று அவர்களை பழக்குவது, நாம் தானே பழக்கிறோம் அவருக்கு வீடியோ கேமை, வேறு யாராவது பழக்கிறார்களா, இல்லை, காட்டுவை நாம் தானே பழக்கிறோம். அதே போன்று குர்ஆனை பழக்குங்கள், ஜிக்ருகளை பழக்குங்கள், துஆக்களை பழக்குங்கள். அவர்கள் சிறந்த பிள்ளைகளாக, இலகுவாக அதனை மரணமிடக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே நேரத்தில் அவர்களுக்கு குர்ஆனுடைய முக்கியமான சூராக்களை நாம் மரணமிடச் செய்ய வேண்டும். ஐந்து வயது, ஆறு வயது, ஏழு வயதுகள் வரக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தை நீங்கள் நினைக்கிறீர்கள் எத்தனை ஜுஸ்களை பாடமாக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். மிக இலகுவாக நாம் நினைத்தால் 15 ஜுஸ்கள் அல்லது 20 ஜுஸ்களை அந்த பிள்ளை ஐந்து வயது அல்லது ஏழு வயது அடையக்கூடிய நேரத்திலே மிக இலகுவாக மரணமிடை செய்ய முடியும். அப்படி செய்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் நாம் சொல்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்த்த வேண்டும். இது ஏனைய புத்தகங்களை போன்றோ அல்லது ஒரு மனிதனுடைய வார்த்தையோ அல்ல, மாற்றமாக அல்லாஹ் நம்முடன் பேசுகிறார், அல்லாஹ் நம்முடன் பேசுகிறார் என்று சொன்னால் ஒரு சாதாரண விடயமா, இல்லை சகோதரர்களே. எனவே இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை நமது பிள்ளைகள் ஓதுகிறார் என்று சொன்னால் நாம் அதனை அவர்களுக்கு எந்த அளவு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அன்பாக இதற்காக வேண்டி நாம் சிந்திக்க வேண்டும், எப்படி இந்த பிள்ளையை குர்ஆனை கேட்க செய்யலாம். சில வேளை நாம் முயற்சி செய்யக்கூடிய இடத்தில் முதலில் அவர்கள் கேட்க மாட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நாம் என்ன முயற்சிகளை செய்யலாம் என்பதை நாம் சிந்தித்து பல முடிவுகளை எடுக்க வேண்டும். நமக்கு தெரிந்த பல முயற்சிகளை உதாரணத்துக்கு ஒன்றை நான் சொல்கிறேன். சில பிள்ளைகள் குறிப்பிட்ட சில கார்ட்டூன்களை பார்த்து பழகி இருப்பார்கள். சில குறிப்பிட்ட காட்டு நல்ல காட்டுகளாக இருந்தால் பார்க்கலாம், பிரச்சனையில் இஸ்லாமிய காட்டுங்கள், நல்ல குளங்களை வளர்க்கக்கூடிய காட்டுங்கள், நல்ல ஆடை அமைப்பிலே அல்லது மோசமான கலாச்சாரத்தை போதிக்கால காட்டுங்கள் இருந்தால் பிள்ளைகளுக்கு கொடுப்பதிலே தப்பு கிடையாது. அப்படி அப்படியால் அந்த காட்டுங்களை அவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம், இந்த குருவானுடன் இணைத்து நாம் வழங்கலாம். குருவானுடன் இணைத்து அதனுடைய பேச்சை நாம் இல்லாமலாக்கிவிட்டு அந்த காட்டுலே இந்த குருவானை அதற்கு பதிலாக நாம் கொடுத்து விட்டால் அந்த பிள்ளை என்ன செய்யும், அந்த காட்டுனை பார்த்துக்கொண்டு அதற்கு தெரியாமலேயே அந்த குருவானை வளர்ந்துவிட்டுவிடும். அந்த குருவானை அந்த பிள்ளைகள் வளர்ந்துவிட்டு வருவார்கள். இப்படியான பல முயற்சிகளை, இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம், இப்படி பல முயற்சிகளை நாம் செய்யலாம். பிள்ளைகள் கேட்கக்கூடிய விடயங்களை நாம் வாங்கி கொடுப்பதற்கு நாம் என்ன செல்கிறோம், வகுப்பில் முதலாவதாக வந்தால் நான் உனக்கு வாங்கி தருகிறேன், அல்லது இதனை செய்தால் நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்கிறோமே. எப்பொழுதாவது நாம் சொல்லியிருக்கிறோமா, இந்த சூறாவை மரணமிட்டால் இத்தனை வசனங்களை மரணமிட்டால் உனக்கு வாங்கி தருவதாக சொல்லியிருக்கிறோமா? சொல்லி இருந்தால் நல்ல விடயம், அப்படி சொல்லாவிட்டால் அது நாம் பாலாக்கிய முக்கியமான சந்தர்ப்பங்கள். பிள்ளைகள் நம்மிடத்திலே சில வேண்டுதல்களை வைக்கக்கூடிய நேரத்தில் அது நமக்கு அவர்களுக்கு மார்க்கத்தை போதிப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் சகோதரர்களே. எனவே அதனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதனை தவறவிடக்கூடாது. அதே போல அந்த பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கங்களை நாம் கற்பிக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு நாம் நல்லொழுக்கங்களை கற்பிக்க வேண்டும். என்ன நாம் நல்லொழுக்க கற்பிப்பது என்று சொன்னால், அதாவது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட விடயங்களை உண்மை பேசுதல், பொய் பேசாமல் இருத்தல், மற்றவர்களுக்கு உதவி செய்தல், மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுதல், தனது பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல், பெரியவர்களை கண்ணியப்படுத்தல், சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுதல், இது போன்ற இந்த பண்புகளை எல்லாம் வெறுமனே புத்தகத்திலே அவர்கள் படித்து வைக்க அவருடைய வாழ்க்கையில் வரமாட்டால், மாற்றமாக அவருடைய வாழ்க்கையிலே அனுபவத்திலே அவர்கள் கண்டால்தான் அவர்கள் அதனை பின்பற்றுவார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சில வீடுகளுக்கு நீங்கள் சென்றால் அந்த பிள்ளைகள் உங்களை அழகான முறையில் வரவேற்கும். இன்னும் சில வீடுகளுக்கு சென்றால் அந்த பிள்ளைகள் உங்களை மிகவும் மோசமான முறையிலே நடந்து கொள்ள அந்த பிள்ளைகள் உங்களுடன். காரணம் என்ன, அவருடைய அந்த பயிற்றுவிப்பு அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே நாம் நமது வீட்டுக்கு வரக்கூடிய ஒருவரை நாம் எப்படி வரவேற்கிறோம் என்பதை அந்த பிள்ளை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம் அல்லவா, இந்த பிள்ளை விளையாடி கொண்டுதான் இருக்கிறது அல்லது எங்கோ பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் நினைக்கிறோம். இல்லை சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு முன்னால் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய நமது ஒவ்வொரு அசைவையும் அது கவனித்துக் கொண்டிருக்கிறது, நமது ஒவ்வொரு வார்த்தையையும் அது பார்த்துக் கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறது. தவறுதலாக ஏதாவது நாம் அவர்களுக்கு முன்னால் செய்துவிட்டால் அது அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அதற்கு பின்னால் கவலைப்பட்டு நாம் எந்த விதமான புண்ணியமும் கிடையாது, எந்த விதமான புண்ணியமும் கிடையாது. எத்தனையோ பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம், அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு பிள்ளையிடத்திலே சொல்லி அனுப்புவார்கள், வீட்டிலே தந்தை இல்லை என்று சொல்லுங்கள் என்பதாக சொல்லி அனுப்புவார். இப்படி பிள்ளைகளை எத்தனையோ பாவத்திற்கு, தவறான நடத்தைகளுக்கு பிள்ளைகளை பழக்குவதை பார்க்கிறோம். சகோதரர்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அந்த சென்றவுடன் அந்த சஹாபி பெண்மணி தனது பிள்ளையை அழைக்கிறார். தனது பிள்ளையை எப்படி அழைக்கிறார், இங்கே வா உனக்கு ஒரு பொருள் தருகிறேன் என்பதாக அழைக்கிறார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நீங்கள் என்ன கொடுப்பதற்கு அழைத்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த பெண்மணி சொல்கிறார்கள், ஒரு பேரீட்டம்பளம் கொடுப்பதற்காகத்தான் அழைத்தேன் என்பதாக சொல்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அப்படி நீங்கள் அழைத்துவிட்டு அந்த பேரீட்டம்பளத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பொய்யர், நீங்கள் ஒரு பொய்யர் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நமது பிள்ளைகளுக்கு அவர்களுடைய அவர்கள் நம்மை நமக்கு சிரமத்தை கொடுக்கிறார்கள் என்பதற்காக, நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறார்கள் என்பதற்காக எப்படியாவது அவருடைய அந்த இடைஞ்சலை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் வாக்களித்து விட்டு அதற்கு பின்னால் அந்த வாக்கை ஒரு நாளும் மீறக்கூடாது. வாக்கை நம்மால் வாக்கை நிறைவேற்ற முடியாவிட்டால் அந்த வாக்கை நாம் கொடுக்கக்கூடாது, அல்லது நம்மால் முடிந்த வாக்குறுதியை கொடுக்க வேண்டும், நம்மால் முடிந்த வாக்குறுதியை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நமது உள்ளத்திலே செய்யக்கூடிய எண்ணம் இல்லை, இருந்தாலும் இந்த பிரச்சனையிலே இருந்து தப்பிக் கொள்வதற்காக வேண்டி நாம் வாக்குறுதி ஒரு நாளும் கொடுத்து விடக்கூடாது. இது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மிகவும் பாதிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, அடுத்ததாக இஸ்லாமிய கதைகளை, இஸ்லாமிய வரலாற்றிலே உள்ள கதைகளை நாம் இந்த பிள்ளைகளுக்கு கூறி அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஈமானிய உணர்வை நாம் ஊட்ட வேண்டும், ஈமானிய உணர்வை நாம் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். அதே போல பிள்ளைகள் பருவ அதாவது பிரித்தறியக்கூடிய பருவத்தை அடைந்திருந்தால், ஏழு வயதுகளை தாண்டியதன் பின்னால் அந்த பிள்ளைகளுக்கு நாம் செய்ய முடியுமான வேலைகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தை வைத்து அவர்களுக்கு நாம் விளங்கப்படுத்த வேண்டும். சூரியன், சந்திரன், இரவு பகல் மாறிவாய் வருகிறது. இவைகளெல்லாம் அல்லாஹ் சுபஹான உத்தரவு மூலம் நுணுக்கமாக படைத்திருக்கிறார். எனவே இவை இப்படி படைத்திருந்த அல்லாஹ் சுபஹான உத்தாலாவை நாம் விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் போன்ற எண்ணத்தை நாம் அவருடைய உள்ளத்திலே இந்த உலக படைப்பினங்களின் மூலமாக அல்லாஹ் சுபஹானஹு அத்தாட்சிகளை அவர்களுக்கு காட்டுவதன் மூலமாக அவருடைய உள்ளத்திலே நாம் ஊட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு பிள்ளை ஒரு நோயாளியை பார்க்கிறார் என்று சொன்னால், நோயுற்ற ஒரு பிள்ளையை பார்க்கிறார் என்று சொன்னால், இந்த இடத்திலே இந்த பிள்ளைக்கு அல்லாஹ் சுபஹான முத்தாலா உனக்கு எந்த அளவுக்கு அருள் புரிந்திருக்கிறார், அந்த அவருக்கு கொடுத்த நோயை அல்லாஹ் உனக்கு தராமல் அல்லாஹ் உனக்கு அருள் புரிந்திருக்கிறார் என்று அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அன்பை உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பினுடைய உள்ளத்திலே உருவாக்க வேண்டும். இந்த நேரத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் இருக்கிறது, அனைத்தையும் செய்யக்கூடியவர் அல்லாஹ் சுபஹான முத்தாலா, நன்மையோ தீமையோ. ஆனாலும் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இடத்திலே அவர்கள் ஒரு சிரமமான ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவரிடத்திலே சொல்லக்கூடாது, இது அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவுடைய ஏற்பாடுதான் என்று அந்த பருவத்திலே சொல்லக்கூடாது. அதுதான் உண்மை. ஆனால் அந்த பருவத்திலே சொல்லக்கூடிய நேரத்திலே சில பேரை அந்த பிள்ளைக்கு விளக்கம் இல்லாதன் காரணமாக, விளக்கம் இல்லாததன் காரணமாக சில பேரை அதை தவறாக அல்லாஹை பற்றி தவறான எண்ணங்கள் அவர்கள் உள்ளத்திலே வந்துவிடும். எனவே அந்த பிள்ளைகளுடைய சந்தோஷமான நிகழ்வுகளின் போது அல்லாஹை பற்றி அதிகமாக ஞாபகப்படுத்த வேண்டும். சந்தோஷமாக அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹுதான் இந்த சந்தர்ப்பத்தை உனக்கு தந்திருக்கிறார், அல்லாஹுதான் உனக்கு இப்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்ற எண்ணத்தை அவருடைய உள்ளத்திலே நாம் விதைப்பதற்கு மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இப்படி பிள்ளைகளை நாம் பயிற்றுவிக்க வேண்டும், அவர்களை ஈமான் உள்ள பிள்ளைகளாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னவுடன் அவர்களுடைய சுதந்திரங்களை எல்லாம் பறித்து நீ இங்கே வா உட்கார், குர்ஆன் ஓதி போட்டுதான் எல்லாத்தையும் செய்யும், அது வரைக்கும் அசையக்கூடாது, இந்த இடத்துல இருந்து அசையக்கூடாது என்று சில சட்டதிட்டங்களை போட்டு கட்டுப்படுத்துவார். இது தவறு, இது தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் வளர்ந்தது பின்னால் அது செய்வது வேற விஷயம். ஆனால் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அது விளையாடக்கூடிய பருவம், அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அனைத்து விடயங்கள் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயப்படுத்தி கொடுக்கப்படக்கூடாது, கட்டாயப்படுத்தி சிரமப்படுத்தி கொடுக்கப்படக்கூடாது. மாற்றமாக எப்படி கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியான நிலைமையிலே இருந்து கொண்டு கொடுக்க வேண்டும். விளையாடி விளையாடி அவர்களுக்கு மார்க்கத்தை கொடுக்க வேண்டும். நான் சொன்னது போல ஆரம்பத்திலே காட்டூடை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள், ஆனால் பின்னால் குர்ஆன் வேலை செய்கிறது. காட்டூன் பார்த்து கொண்டிருந்தாங்க இருக்கிறார்கள், ஆனால் பின்னால் குர்ஆன் வேலை செய்கிறது. எனவே இந்த இடத்திலே அவர்கள் காட்டூன் பார்ப்பதாகத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள், ஆனால் நமது நோக்கமும் நிறைவேறுகிறது, நமது நோக்கமும் நிறைவேறுகிறது. இது முக்கியமான நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். இல்லாவிட்டால் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் வெறுப்பு வந்துவிடும். கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி நாம் செய்தால் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் வெறுப்பு வந்துவிடும். எனவே வற்புறுத்தலின் பெயரிலே குழந்தை பருவம் நாம் விளையாடக்கூடிய பருவம் அல்ல. மாற்றமாக அந்த குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த நேரத்திலே தான் அவர்களுக்கு நாம் இந்த கல்வியை, மார்க்க கல்வி மாத்திரமல்ல உலக கல்வியாக இருந்தாலும் கூட, உலக கல்வியாக இருந்தாலும் கூட, பாடசாலை கல்வியாக இருந்தாலும் கூட, பிள்ளையை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி நீ வந்து படிக்கத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தண்டிப்போம் என்று சொல்வது அந்த பிள்ளைகளை ஆரோக்கியமான பிள்ளைகளாக ஆக்க மாட்டாது. மாற்றமாக சில வேளை பிடிவாதம் உள்ள பிள்ளைகளாகவும் இந்த பிள்ளை எதிர்காலத்திலே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகள் அனைத்திலும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு முன்மாதிரி இருக்க ஒரு தந்தையாக பெற்றோராக நாம் இருக்க வேண்டும். முன்மாதிரி மிக்க தந்தையாக பெற்றோராக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, சிறந்த பிள்ளைகளாக வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் சந்தேகமும் இல்லை, ஐயமும் சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்று சொன்னால், பிள்ளைகளை நீ படி படி என்று சொல்வார்கள், குர்ஆன் ஓது ஓது என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்வது, சீரியலை பார்த்து கொண்டிருப்பார்கள், அல்லது வேறு மார்க்கத்துக்கு முன்னான காரியத்தில் ஈடுபடுவார்கள், அல்லது இவர்கள் அதை செய்வதே கிடையாது. தொடு என்று சொல்வார்கள், ஓது என்று சொல்வார்கள். பிள்ளையை ஓத சொன்ன இந்த பெற்றோர் அவர்கள் ஓதியதே கிடையாது, அவர்கள் ஓதியதே கிடையாது என்று சொன்னால் சில சொல்வார்கள், நான் தான் ஓதல நீயாவது ஓதுன்னு சொல்வார்கள். இதெல்லாம் மிகப்பெரும் தவறு, இதெல்லாம் மிகப்பெரும் தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் நம்மால் ஓத முடியாதா, நம்மால் ஓத முடியாவிட்டால் நாம் அதற்காக கற்று அந்த பிள்ளைகளையும் நமக்கு முன்னால் ஓத வைக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் என்ன விடயங்களை செய்கிறோமோ அந்த விடயத்தை தான் அந்த பிள்ளை செய்யும். நாம் பெரியவர்கள் நாம் செய்யக்கூடிய விடயங்களை எல்லாம் அந்த பிள்ளைகளால் செய்ய முடியாது என்று நாம் நினைக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளால் அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை பார்த்து இன்று விஞ்ஞான யுகமே வியந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பிள்ளைகளுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு பிள்ளையுடைய 7 வயது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு 7-8 மொழிகளை பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, படிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்திருக்கிறார். எனவே இந்த காலத்திலே நமது பிள்ளைகளுடைய நாவிலே அல் குர்ஆனை அதிகம் அதிகமாக ஓத வைக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த நாவு இருக்கிறதே அல் குர்ஆனை அழகாக ஓதுவதற்கு மிகவும் சிறந்த சந்தர்ப்பம் குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவத்தில் நம்ம இந்த பிள்ளையுடைய நாவை நாம் சிறந்த முறையில் திருத்திவிட்டால் அதற்கு பின்னால் நாம் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லாவிட்டால் நாம் பெரிய வயது வந்தவுடன் அந்த பிள்ளைகளுடன் மிகவும் சிரமப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம், நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம். எனவே அந்த பிள்ளைகளை அதிகம் அதிகமாக இந்த குர்ஆனை கேட்க செய்ய வேண்டும். அந்த கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த பிள்ளைகள் ஒரு 3 அல்லது 3.5 வயது வந்தவுடன் அந்த பிள்ளைகள் அந்த சூராக்களை ஓதுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள், சூராக்களை ஓதுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். அந்த நேரத்தில் பெற்றோர்களும் அந்த பிள்ளைகளுடன் இருந்து அந்த சூறாவை அந்த பிள்ளையுடன் சேர்ந்து ஓதி அதனையும் மரணமிட வைத்து, அது மரணமிட்டால் அதற்காக வேண்டி அதனை ஆர்வம் ஊட்டி பரிசுகள் கொடுத்து அந்த திறமையை நாம் வளர்த்து கொண்டு சென்றால் அந்த பிள்ளை மிக இலகுவாக 7 வயது 8 வயது குறை மிக வெக்சியம் சென்றால் ஒரு 10 வயது ஆக போகக்கூடிய நேரத்திலே முழு குர்ஆனையும் மரணமிட்டுவிடும். ஆனால் இன்று அப்படி மரணமிடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நமது வீட்டிலே உள்ள கவலையில் நமது வீட்டிலே உள்ள கவலை இனத்தை தவிர இதற்கு வேறு எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. பள்ளிக்கூட ஆசிரியரை குற்றம் சொல்ல முடியாது, பள்ளிக்கூட ஆசிரியரை குற்றம் சொல்ல முடியாது. எந்த எவ்வளவுதான் பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் அழகாக ஓதிக் கொடுத்தாலும் அந்த பிள்ளை வீட்டிலே வந்து அல் குர்ஆனை கவனிக்கவில்லை என்றால், திரும்ப ஓதவில்லை என்றால், அடிக்கடி அதனை பாராயணம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளையுடைய வாயிலே அல் குர்ஆன் மிக இலகுவாக வரமாட்டார், மிக சிரமப்படும். இதை நாம் நமது அனுபவத்திலே பார்த்துக் கொண்டிருப்பதனால் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யாருக்கெல்லாம் இந்த வயதிலே பிள்ளைகளை தந்திருக்கிறார்கள், 7 வயதுக்கு முன்னால் பிள்ளைகள் இருக்கிறார்கள், 12 வயதுக்கு முன்னால் நம்மிடத்திலே பிள்ளைகள் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி நினைக்கிறோமோ எதிர்காலத்திலே ஒரு மார்க்கத்திலே சிறந்த ஒரு ஆலிமாக அறிஞராக மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபராக வரவும் முடியும், பெரிய வைத்தியராக வரவும் முடியும். ஆனால் மார்க்கம் மிக முக்கியம், ஈமானிய வளர்ப்பு என்பது மிக முக்கியம். எனவே எப்படியெல்லாம் நமது பிள்ளைகள் வர வேண்டும் என்று கற்பனை செய்கிறோமோ அதற்கான மிகச் சிறந்த சந்தர்ப்பம் மதரசாக்களோ அல்லது பாடசாலைகளோ யூனிவர்சிட்டிகளோ அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமது கையிலே தந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை பருவம், அந்த பிள்ளைகளுடைய அந்த குழந்தை பருவத்துடைய காலம்தான் மிக பொற்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலத்தை நாம் பொன்னானதாக பயன்படுத்தி வாழ்க்கையிலே பயன்பெறுவதற்கு வல்லவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வாராக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.